ஓம் நம சிவாயா. குழந்தைகளா வணக்கம். சைவம் டாட் ஆர்க் ரேடியோவில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு 63 நாயன்மாரில் ஒருத்தரை பற்றின கதையை சொல்ல போகிறேன். 63 நாயன்மாரா, யார் அவங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு உங்களில் ஒரு சிலருக்கு வரலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு வரலாம். 63 நாயன்மார்கள் யாரு? இவங்கெல்லாம் ரொம்ப சிறந்த சிவபக்தர்கள். நம்மளும் தான் சிவபக்தர்களாக இருக்கோம், கோயிலுக்கு போகிறோம். நம்மளுடைய அப்பா அம்மாக்கள், நீங்கள் குழந்தைங்களே கூட நான் நிறைய பேர் வந்து ருத்ராட்சம் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன், விபூதி அணியறது பார்த்துருக்கேன். ஆனால் நமக்கெல்லாம் இருக்கிற சிவபக்தி ரொம்ப சாதாரண நிலையில் உள்ளது. நமக்கு நம்ம வாழ்க்கையில் தினமும் உள்ள படிப்பு, வேலை, ஸ்கூலு இதை முக்கியமாக நம்ம நினைக்கிறோம். இது போக காலையில் கொஞ்ச நேரம், சாயங்காலம் கொஞ்ச நேரம், என்றைக்காவது ஒரு நாள் கோயிலுக்கு போகிறது, அவ்வளவுதான் நம்மளுடைய பக்தி நிலை இருக்குது. ஆனால் இந்த 63 நாயன்மார்களும் எப்படின்னா, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையே சிவத்தொண்டு சிவபக்தி பண்ணுறது தான். மிச்சம் இருக்கிற நேரத்தில் அவங்க சித்தத்தை சிவன்பாலை வைத்தேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க அவரை நினச்ச நேரம் போக மிச்சம் இருக்கிற நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கோமே அப்படின்றதுக்காக, வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக சில வேலைகளை வந்து செய்வாங்க. தன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கொடுக்குற அளவுக்கு மேன்மையான பக்தி படைச்சவங்க அவங்க எல்லாம். அந்த அளவுக்கு பக்தி நம்மளால செலுத்த முடியுமா அப்படின்னு நமக்கே பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இந்த அளவுக்கெல்லாம் நம்மளால வந்து இருக்க முடியுமா, நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நம்மளால இந்த அளவுக்கு பக்தி செலுத்த முடியுமா அப்படின்னு நமக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளும் அவங்கள மாதிரி பக்தியோட இருக்கணும் அப்படின்னு நம்மளை ஊக்குவிக்கிற அளவுக்கு, மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய பக்தி இருக்கும். பெருமான் கிட்ட எப்படி பக்தி செலுத்தணும், அதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் அப்படின்னு வாழ்ந்து காமிச்சவங்க தான் இந்த 63 நாயன்மார்கள். இப்போ நாம் கதைக்கு போலாமா? இந்த 63 நாயன்மார்களையும் நம்மளை போலவே மனுஷங்களா இறைவன் படைச்சாரு. அவங்களுக்கும் பசி, தாகம், வறுமை, குடும்ப கஷ்டம் எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளோ மோசமான சூழ்நிலையிலையும் இறைவனை நினைச்சா போதும், உண்மையான பக்தியோட இருந்தா போதும், உடனே நான் ஓடோடி வந்து உங்களுக்கு அருள் புரிவேன் அப்படின்னு நமக்கான செய்திய அவங்க மூலமா இறைவன் காமிச்சாரு. இந்த நாயன்மார் வழிகாட்டியா மட்டும் இல்லாம இறைவன்கிட்ட நம்ம எப்படி பக்தி செலுத்தணும், தொண்டு செய்யணும் அப்படின்னு வழிகாட்டியா மட்டும் இல்லாம அவங்க வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க. இப்போ நாம கதைக்கு போலாம். திருக்கடவுர்னு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஊர் இருக்கு. இங்கே இருக்க பெருமானுக்கு பேர் அமிர்த கடேஸ்வரர். அவருக்கு எப்படி அப்படி அமிர்த கடேஸ்வரர்னு பேர் வந்ததுன்னு ஒரு சுவாரஸ்யமான சம்பவமும் இருக்கு. பார்க்கடல்ல தேவர்களும் அசுரர்களும் கடைந்த அமுதத்தை இங்கே தான் ஒரு கலசத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. அந்த அமிர்தம் இருந்த குடமே லிங்க உருவத்தில் மாறி அமிர்தலிங்கமா அமிர்த கடேஸ்வரர்னு பேர் வந்தது. இவ்வளோ பெருமையான தலத்தில் வாழ்கிற சிவனடியார்கள் மட்டும் என்ன சாதாரணமானவங்களா இருப்பாங்களா? அவங்களும் ரொம்ப பெருமையானவங்க தான் அப்படின்றத காமிக்க அங்கே குங்குலியம், அதாவது அது வந்து ஒரு சென்ட், இப்போ நம்ம ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் ஏற்றுறோம் இல்லையா, அது மாதிரி குங்குலியம்னு அந்த காலத்தில் வந்து ஒரு வாசனை பொருள் இருந்தது. அதை அந்த குங்குலியம் சென்ட்டை போடுற பணியில் ஒரு நாயன்மார் இருந்தார். அவருக்கு பேர், அவர் அந்த குங்குலியத்தை அதிகமாக காமிக்கிறதுனாலே அவருக்கு குங்குலிய கலையனார் அப்படின்னு பேர் வந்தது. பெருமானுக்கு பூக்களில் கொன்றைப்பூ ரொம்ப பிடிக்கும். அதுபோல் வாசனை வஸ்துக்களில் சென்ட்டில் குங்கிலியம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால குங்கிலியம் போடுறதையே தன்னோட வாழ்நாளில் பெரிய பாக்கியமாக நினச்சி தினமும் பெருமானுக்கு மணக்க மணக்க குங்கிலியம் காமிப்பார் இந்த குங்கிலிய கலைஞர். ஒரு நாள் பெருமான் இவர் கூட விளையாடி பார்க்குறோன்னு ஆசைப்பட்டார். சந்தோஷமாக போயிட்டு இருந்த அவரோட வாழ்க்கையில் வறுமையை கொடுத்தார் இறைவன். கொஞ்சம் கொஞ்சமாக செல்வத்தை எல்லாம் தொலைச்சார் இந்த குங்கிலிய கலைஞர். அவருக்கு வறுமையை கொடுத்தது இறைவன். அதனால் அவர் எவ்வளோ செல்வந்தராக இருந்தாலும் அவருடைய செல்வங்கள்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காணாமல் போயிட்டே இருந்தது. மாடு கண்ணுங்களெல்லாம் விற்றாரு, நிலப்புலன்களெல்லாம் விற்றாரு, வீட்டில் இருக்கிற சாமானையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்றாரு. ஆனாலும் வறுமையை குறையவே இல்லை, வறுமை குறையவே இல்லை. எப்படி குறையும்? கொடுத்தது பெருமானாச்சே. பெருமான் செல்வத்தை கொடுத்தாலும் அது குறையாது, வறுமையை கொடுத்தாலும் அது போகாது. அவர் இப்போ தானே விளையாட்டையே ஆரம்பிச்சிருக்காரு குங்கிலிய கல்யாணாரோட. அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றத பார்ப்போம். குங்கிலிய கல்யாணாருக்கு வாழ்க்கையில் வறுமை வர ஆரம்பிச்சது. நாட்கள் போக போக குடும்பம் ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போயிடுச்சு. குழந்தைங்க வந்து பட்னி கிடக்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு இல்லாமல் பட்னியெல்லாம் கிடக்கிறாங்க. வயிறு வாடி, கண்ணை மூட்டி குழந்தைங்களை பசியில் வாடுறத பார்க்க பொறுக்காமல் இந்த குங்கிலிய கலைஞரோட மனைவி தன்னுடைய திருமாங்கல்யத்தை, அதாவது தாலியை கழட்டி கொடுக்குறாங்க. கணவன் உயிரோடு இருக்கும்போது எந்த பொண்ணுமே செய்ய நினைக்காத கொடுமையும் அந்த தாயார் தன் குழந்தைங்களுக்காக செய்கிறாங்க. இதை கழட்டி விற்றாலும் பரவாயில்லை, ஆனால் குழந்தைங்க பசியில் வாடுறத, அம்மா பசிக்குது அம்மா பசிக்குதுன்னு சொல்கிறத என்னால் கேட்கவே முடியலை அப்படின்னு அவங்க அந்த மாங்கல்யத்தில் இருக்கிற தங்கத்தை விற்று அரிசி பருப்பு சமைக்கிறதுக்கு வேணுங்கிற பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி திருமாங்கல்யத்தை கழட்டி கொடுக்குறாங்க. குங்கிலிய கல்யாணாருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இதுவும் இறைவன் செயல்னு அதை வாங்கிட்டு கடத்தெருவுக்கு வெளியில் நடந்து வராரு. அவர் மனசெல்லாம் ஒரே பாரம். ஒரு பக்கம் வறுமை, குழந்தைகளோட பசி பட்னி, இன்னொரு பக்கம் அதையெல்லாம் விட இன்னொரு பெரிய கவலை என்னன்னா, இவ்வளோ நாள் சிவபெருமானுக்கு குங்கிலிய தூபம் போட்டுட்டு இருந்தோம், மனசு நிறைவாக இருந்தது, இப்போ போட முடியலையே. கோயிலில் இவ்வளோ நாள் விடாமல் செஞ்ச திருப்பணி இப்போ நின்று போச்சே. குங்கிலியம் வாங்கி தூபம் போட தன்னால் முடியலையே. கோயிலில் எல்லாரும் கேட்பாங்களே, பெருமான் ஒருவேளை தன்னை எதிர்பார்த்து காத்துட்ருப்பாரோ, பெருமானுக்கு பிடிச்ச குங்கிலிய மனம் இல்லாமல் பெருமான் சன்னதி வாசம் இல்லாமல் இருக்குமே. அவருக்கு அமிர்த கடேஸ்வரர் பற்றின கவலை தான் அதிகமாக இருந்தது. என்ன தப்பு செஞ்சோம், நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டோமோ, ஒருவேளை நம்ம தினமும் குங்கிலியம் காமிக்கிறோம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன கர்வம் நமக்கு வந்துருச்சோ, அதனால தான் பெருமான் வந்து நீ இந்த கர்வத்தோட இனிமே எனக்கு காமிக்க வேண்டாம்னு சொல்லி நான் குங்கிலியம் போடுற அந்த பணியவே நிறுத்த வச்சுட்டாரோ அப்படின்னு என்னென்னமோ இவருக்குள்ள கவலை அப்படியே கவலையோட போயிட்டே இருக்காரு. அவரோட கவலையை தீர்க்க வந்தது போலவே அங்க கடத்தெருவில் ஒரு வியாபாரி, அவன் தலைமையில் என்ன இருந்தது தெரியுமா, ஒரு பெரிய மூட்டை. அந்த மூட்டை ஃபுல்லாக குங்கிலியம். அவன் அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு, குங்கிலியம் வாங்கலையோ, குங்கிலியம் அமிர்த கடேஸ்வர பெருமானுக்கு குங்கிலியம் போட்டு உங்கள் வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றிக்கோங்க, குங்கிலியம் வாங்கலையோ குங்கிலியம்னு விற்றுக்கிட்டே போகிறோம். அவ்வளோதான், நம்ம குங்கிலிய கலைஞருக்கு ஒரே சந்தோஷம். பெருமானே, நான் இவ்வளோ நேரம் ஏதேதோ நினச்சி கவலைப்பட்டு இருந்தேன், ஒருவேளை என் தொண்டில் ஏதோ தவறு இருக்குது போல, அதனால தான் நான் குங்கிலியம் போடுறத வந்து நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னு நான் என்னென்னமோ நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மேலே எந்த குறையும் உங்களுக்கு கிடையாது, என் மேலே எந்த கோபமும் உங்களுக்கு கிடையாது. இது ஏதோ என் முன்வினை பயன், நான் முன்னாடி ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், பாவம் பண்ணியிருக்கேன், அதுக்கான வினை பயனை தான் நான் வந்து இப்போ அனுபவிச்சுட்ருக்கேன், அதுதான் என் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு அவர் தானே சமாதானம் பண்ணிட்டு திரும்பி குங்குலியம் போடுற திருப்பணி தனக்கு கிடைச்சதே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம காலையில தான் அவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருந்தோம், ஆனா கையில கொஞ்சோண்டு தங்கம் வந்ததும் பொருள் வந்ததும் அது உடனே நமக்கு திருப்பி அந்த தொண்டை திருத்தொண்டை கொடுக்கணும்னு பெருமான் ஒரு குங்குலிய மூட்டையவே நம்ம கைக்கு வரா மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா கோயில்ல பெருமானுக்கு குங்குலியம் வாசனை தூபம் காமிச்சிட்டு இவர் கோயில்ல தன்னை மறந்து அப்படியே கண்ணாசந்து தூங்கிடுறாரு. வீட்டுல அவர் மனைவியும் குழந்தைகளும் தலையனார் அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வருவாரு, சமைச்சு வயிறார சாப்பிடலாம் அப்படின்னு பசியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. தலையனார் வீட்டுல இருந்து காலையிலே கிளம்பி போயிட்டாரு. மத்தியானம் ஆகுது, சாயங்காலம் ஆகுது, பொழுது சாஞ்சு இரவும் ஆகுது, ஆனால் அவர் வீட்டுக்கு வரலை. அவர் எங்கே இருக்காரு? கோயிலில் சந்தோஷமாக பெருமானோட இருக்காரு, வீட்டை பற்றி மறந்தே போயிட்டாரு. எல்லாம் அப்போ வீட்டில் பசியோடு இருக்காங்க குழந்தைங்க எல்லாம், பசியில் அழுது 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 அவங்க அம்மா மேலே அப்படியே சாஞ்சு டயர்டாகி அவங்க அம்மா மேலே அப்படியே சாஞ்சு தூங்கிட்டுறாங்க. கல்யாணருக்கு இதை பத்தின ஞாபகமே வரல, தன் வீட்டை பத்தின ஞாபகமே வரல. ஏன், அவர் அவ்வளோ மேன்மையான ஒரு ஆன்மா, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இறைவன் மட்டும்தான். தன்னுடைய வீடு வாசல் அதை பத்தின கவலை அவருக்கு இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா பெருமான் வந்து பார்த்துக்குவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அவருக்கு தன் மேலே இருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் பெருமானுடைய அருள் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகம். அதனால பெருமான் வந்து பார்த்துக்குவாரு தன் வீட்டை அப்படின்ட்டு அந்த எண்ணம் அடி மனசுல இருக்கிறதுனால தன் வீட்டை மறந்துட்டு குகுலியம் போடுற சந்தோஷத்திலேயே இருக்காரு. அப்போ பெருமான் இதையெல்லாம் மேல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. இதையெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது அவர் தானே, வறுமையை கொடுத்தது அவர் தான், இவருக்கு வந்து கையில தங்கம் வரா மாதிரி வச்சதும் அவர் தான், எதிர்த்தாப்புல தங்கத்தை வாங்கிட்டு இவர் கடை தெருவில் நடந்து வரும்போது எதிர்த்தாப்புல அந்த குங்குலியம் விற்கிற வியாபாரியை அனுப்பினதும் இறைவன் தான். டெஸ்ட் பண்றாரு, உன் கையில கொஞ்சோண்டு தங்கம் இருக்கு, எனக்கு நீ குங்குலியம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீ எனக்கு குங்குலியம் போடுவியா, இல்ல உன் குழந்தைங்களுக்கு பசியாறதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போவியா, அரிசி பருப்பு வாங்கிட்டு போவியா அப்படின்னு குங்குலிய கல்யாணம் இருக்கு. டெஸ்ட் வச்சதே பெருமான் தானே. இப்போ இந்த டெஸ்ட்ல யாரு ஜெயிச்சா யாரு தோத்தா? குங்குலிய கல்யாணார் ஜெயிச்சாரு, பெருமான் தோத்துட்டாரு. பெருமானுக்கு தன் பக்தர்கள் கிட்ட பக்தியில பெருமான் பக்தர்களுடைய பக்திக்கு எதிராக தோத்து போறதுன்றது பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாமா. அவர் சந்தோஷமா தோத்து போயிட்டாரு. அவருடைய நம்பிக்கை இருக்கு இல்லையா, குங்குலிய கல்யாணாருடைய நம்பிக்கை இருக்கு இல்லையா, தன் குழந்தைகளை இவர் கண்டிப்பா பாத்துக்குவாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கையை வந்து பெருமான் பொய்க்க மாட்டாரே, அது உண்மையாச்சே. தன் பக்தர்களை வந்து தாயா பாத்துக்க கூடியவர் இல்லையா பெருமான், அந்த தாய்மை உணர்வை அவர் திருப்பி காமிக்கிறாரு. குங்குலிய கல்யாணார் கோயில்ல தன் அறியாம சந்தோஷ மிகுதியில கண்ணசந்து தூங்கிடுறாரு. எந்த கவலையும் இல்லாம, இவ்வளோ நாள் அவர் மனசுல இருந்த கவலையெல்லாம் பெருமானுக்கு நம்ம செஞ்ச தொண்டு நின்று போச்சேன்றதுதான், அந்த கவலை போகவும் இவ்வளோ நாள் தூங்காத தூக்கத்தை அன்னைக்கு அவரு தூங்கிட்டு இருக்காரு, மறந்துட்டாரு. பெருமான் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? பெருமான் என்ன பண்ணாரு தெரியுமா? அவருடைய பக்திய பார்த்து நெகிழ்ந்து போன பெருமான் அவர் வீட்டை தங்கம் வெள்ளி ரத்தனங்கள் நல்ல விலை உயர்ந்த துணி வகைகள் நெல் தானியம் பால் தேன் அப்படின்னு வீட்டையே செல்வத்தால நிரப்பி வச்சிடுறாரு. ஓட்ட வீடு அழகான மாளிகையா மாறிடுது. தூக்கம் கலைஞ்சி எழுந்த கலையனாரோட மனைவி பிரமிச்சு போயிடுறாங்க. பொழுது சாஞ்சும் தன் கணவர் குழந்தைங்களுக்கு பசியாத்த வீடு வரல, ஆனா வீட்டுல செல்வம் குவிஞ்சு கிடக்கு. உடனே அந்த அம்மையாருக்கு வந்து புரிஞ்சிருது, தன் கணவரோட பக்திக்கு கிடைச்ச பரிசுதான் இது அப்படின்னு குழந்தைங்களை எழுப்பி அவங்களுக்கு சமையல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, சந்தோஷமா சமையல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த அம்மா. கலையனார் தன் வீட்டுல என்ன நடந்ததுன்னே தெரியாம குங்குலிய தூபம் காமிச்ச மகிழ்ச்சி பெருக்குல கண்ணசங்கி தூங்கிட்டாரு இல்லையா. பெருமான் அவர் கனவுல வந்து, அப்பா நீ ரொம்ப பசியில வாடி இருக்க, வீட்டுக்கு போ. உன் மனைவி உனக்காக அறுசுவை உணவை சமைச்சு வச்சிருக்கா, போய் வயிறார சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. திடுக்குன்னு முழிச்சு பார்க்கிறார் கலையனார். அப்போதான் வீட்டில் மனைவி மக்கள் இருக்கிற ஞாபகமே அவருக்கு வருது. உடனே பதறி அடிச்சு வீட்டுக்கு போடுறாரு. அச்சோச்சோ, நம்ம தங்கத்தை வாங்கினோமே, அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது சாப்பாடு வாங்கியிருக்கோம், மறந்துட்டோமே அப்படின்ட்டு பதறி அடிச்சு வீட்டுக்கு ஓடுறாரு. அங்கே போய் பார்த்தா அவர் வீடே அவருக்கு அடையாளம் தெரியலையாமா. திரும்பி திரும்பி அந்த தெருவையே பார்க்கிறாரு. ஏன், அவர் இருந்ததும் குடிசை வீடு, இப்ப அவர் அவர் குடிசை இருந்த இடத்துல ஒரு பெரிய மாளிகை, அழகா ஒரு மாளிகை இருக்கு. அவருக்கு அவர் வீடே அடையாளம் தெரியல. திரும்பி திரும்பி அந்த தெருவையே பாக்குறாரு. வீட்டுக்கு முன்னால பெரிய கூட்டம் வேற. உள்ள போய் பார்த்தா வீடு நிறைய தானியங்கள், பொன் வயிறும், தன் குழந்தைங்களும் மனைவியும் அழகழகான பட்டு உடைகள்ல, அப்புறம் கிச்சன்ல இருந்து விதவிதமான தின்பண்டங்களோட மனம் குங்கிலிய கலையனார் அப்படியே பூரிச்சு போயிடுறார். பெருமானே, உனக்கு நான் செஞ்ச திரு தொண்டுக்காக என நீ இவ்வளோ தூரம் கருணை காமிச்சு ஆட்கொண்டுட்டியே, இறைவான கண்ணீர் மல்க நமசிவாய மந்திரத்தை, பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி பண்ணிடுறாரு. குழந்தைகளா, இதன் மூலம் உங்களுக்கு என்ன தெரியுது? உண்மையான பக்தி செலுத்தினால் இறைவன் நம்மளைய காப்பாத்துவார் அப்படின்னு தெரியுது. ஸோ கதையில் இருக்கிற உள்கருத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு கருத்துள்ள குழந்தைகளாக நடந்துக்கோங்க. வரட்டுமா, அடுத்த வாரம் இன்னும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் பார்க்குறேன்.